ஓம் சாந்தி. நவம்பர் 7 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த சங்கம யுகமே அதி மேன்மையானவர் ஆகுவதற்கான மங்களகரமான நேரமாகும். ஏனெனில் தந்தை இந்த நேரத்திலேயே உங்களுக்கு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான கல்வியை கற்பிக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஞானம் உள்ளதால் எச்சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அழுவதில்லை? பதில்: இது முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டுள்ள நாடகம் என்ற ஞானம் உங்களிடம் உள்ளது. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை எங்களுடைய சந்தோஷ ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே நாங்கள் ஏன் அழ வேண்டும்? பிரம்ம தத்துவத்தில் அப்பால் வாழ்ந்தவரை காண்பதற்கு நாங்கள் அக்கறை கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அவரை கண்டுவிட்டோம். எனவே எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? பாக்யசாலி குழந்தைகள் ஒரு பொழுதும் அழுவதில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சிலவற்றை விளங்கப்படுத்துகின்றார். படங்களில் நீங்கள் எழுத வேண்டும். திருமூர்த்தி சிவபாபா குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒருவருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது ஆத்மாவாகிய நீங்கள் சிவபாபாவே இதனை கூறுகின்றார் என கூறுகின்றீர்கள். இந்த தந்தையும் கூறுகின்றார், பாபாவே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதில்லை, ஆனால் பரமாத்மாவே ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அல்லது ஓர் ஆத்மா ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிவபாபா மாத்திரமே ஞான கடல், அவரே ஆன்மீக தந்தையும் ஆவார். இந்த நேரத்திலேயே ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இங்கு நீங்கள் லௌகீக பெருமைகள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் செயல்களில் ஈடுபட்டு உங்கள் வியாபாரத்தை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களை ஓர் ஆத்மாவென கருதி தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். சிவபாபா இவரினுள் பிரவேசித்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரே சத்தியமும் உயிருள்ளவரும் ஆவார். அவர் சத்தியமும் உயிருள்ளவரும் பேரானந்த ஸ்வரூபமும் என அழைக்கப்படுகின்றார். இது பிரம்மாவினதோ விஷ்ணுவினதோ சங்கரரினதோ அல்லது எந்த மனிதரினதோ புகழாக இருக்க முடியாது. அதி மேலான கடவுள் ஒரே ஒருவரே, அவரே பரமாத்மா. இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் இதனை மீண்டும் எப்பொழுதும் பெறமாட்டீர்கள். தந்தை 5000 வருடங்களுக்கு ஒருமுறை வந்து நீங்கள் அவரை நினைவு செய்வதற்காக உங்களை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குகின்றார். நீங்கள் இதனை செய்வதனால் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆக்குகின்றீர்கள். இதற்கு வேறு எவ்வழிமுறையும் இல்லை. ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என மனிதர்கள் கூவி அழைத்தாலும் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. அவர்கள் சீதையை தூய்மையாக்கும் ராமரே என கூறினாலும் அது நன்றாகவிருக்கும். நீங்கள் அனைவரும் சீதைகள், அதாவது பக்தர்கள் ஆவீர்கள். அந்த ஒரேயொருவர் கடவுளான ராமர் ஆவார். பக்தர்களாகிய நீங்கள் கடவுளிடமிருந்து உங்கள் பக்திக்கான பலனை கேட்கின்றீர்கள். முக்தியும் ஜீவன் முக்தியுமே பலனாகும். ஒரேயொரு தந்தை மாத்திரமே முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவராவார். ஒரு நாடகத்தில் உயர்வான பாகங்களை கொண்டவர்களும் தாழ்வான பாகங்களை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். இந்த நாடகம் எல்லையற்றதாகும். இதனை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்நேரத்தில் தமோ பிரதானாகவும் மிகவும் சீரழிந்தவர்களாகவும் இருக்கின்ற நீங்கள் சதோ பிரதானான மிகவும் மேன்மையான மனிதர்களாக ஆகுகின்றீர்கள். சதோ பிரதானவர்களே அதி மேன்மையானவர்கள் என கூறப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அதி மேன்மையானவர்கள் அல்ல. தந்தையே உங்களை அதி மேன்மையானவர் ஆக்குகின்றார். இந்த நாடக சக்கரம் எவ்வாறு தொடர்ந்தும் சுழல்கின்றது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். கலியுகம், சங்கமயுகம், பின்னர் சத்திய யுகம் என்பன உள்ளன. பழைய உலகை புதிதாக்குபவர் யார்? வேறு எவரும் அன்றி தந்தையால் மாத்திரமே அதனை செய்ய முடியும். தந்தை சங்கமயுகத்திலேயே உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார். தந்தை சத்திய யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவதில்லை. தந்தை கூறுகின்றார், எனது பாகம் சங்கமயுகத்திலேயே உள்ளது. ஆகையாலேயே சங்கமயுகம் நன்மை பயக்கும் யுகம் என அழைக்கப்படுகின்றது. இதுவே மங்களகரமான யுகமாகும். குழந்தைகளாகிய உங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்காக தந்தை வருகின்ற இந்த நேரம் சங்கமயுகத்தின் அதி மங்களகரமான நேரம் என கூறப்படுகின்றது. மனிதர்கள் மனிதர்களே, ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவதால் அவர்கள் ஆதி சனாதன தேவ தேவியரின் தர்மத்துக்கு உரியவர்கள் என கூறப்படுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நானே இத்தர்மத்தை ஸ்தாபிக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக மிகவும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். ஒரேயொரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். ஏனைய அனைவரும் பக்தர்களாகிய மனவாட்டிகள். சீதையை தூய்மையாக்கும் ராமரே என கூறுவது சரியே. எவ்வாறாயினும் அதன் பின்னர் அவர்கள் இவர் சத்திரிய குலத்தை சேர்ந்த அரசர் ராமர் என கூறுகின்றார்கள். ஆகையால் அது பிழையாகுகின்றது. மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் தாங்கள் விரும்பிய அனைத்தையும் தொடர்ந்தும் கூறுகின்றார்கள். இதனையே அவர்கள் தொடர்ந்தும் ஓதுகின்றார்கள். இப்பொழுதே சந்திர வம்சத்திற்கான தர்மமும் ஸ்தாபிக்கப்படுகின்றது என நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்து பிராமண குலத்தை ஸ்தாபிக்கின்றார். அது ஒரு வம்சமென அழைக்கப்படுவதில்லை. இது ஒரு குடும்பமாகும். இங்கே பாண்டவர்களது அல்லது கௌரவர்களது ராஜ்யம் எதுவும் இல்லை. கீதையை கற்றவர்கள் இவ்விஷயங்களை மிகவும் விரைவில் புரிந்து கொள்வார்கள். இதுவும் கீதையே. இதனை பேசுபவர் யார்? கடவுள். முதலில் கீதையின் கடவுள் யார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகின்றார். எவ்வாறாயினும் சத்திய யுகத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றார். அவரில் உள்ள அந்த ஆத்மா அழிவதில்லை. சரீரத்தின் பெயரே மாறுகின்றது. ஆத்மாவின் பெயர் என்றுமே மாறுவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் சரீரத்தில் உள்ள ஆத்மா சத்திய யுகத்தில் மாத்திரமே அந்த ரூபத்தில் இருக்கின்றார். அவர் முதல் இலக்கத்தை பெறுகின்றார். முதலாம் லக்ஷ்மி நாராயணன், இரண்டாம் லக்ஷ்மி நாராயணன், மூன்றாம் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் உள்ளனர். எனவே அதற்கேற்ப அவர்களுக்கு புள்ளிகள் குறைவாக இருக்கும். மாலை உருவாக்கப்படுகின்றது. உருண்டா மாலையும் உருத்ர மாலையும் உள்ளன என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் உருண்டா மாலையை விஷ்ணுவின் கழுத்தில் காட்டுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமாக விஷ்ணுவின் உலகிற்கு அதிபதிகள் ஆக்குகின்றீர்கள். அது நீங்கள் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுவதை போன்றதாகும். முதலில் நீங்கள் சிவனின் கழுத்து மாலை ஆகுகின்றீர்கள். அதுவே மக்கள் செபிக்கின்ற உருத்திர மாலை என அழைக்கப்படுகின்றது. எவரும் மாலையை என்றும் வழிபடுவதில்லை. மாலையின் மணிகளே நினைவு செய்தவாறு உருட்டப்படுகின்றன. விஷ்ணுவின் உலக ராஜ்யத்திற்கு வரிசை கிரமமாக வருகின்றவர்களே மாலையில் மணிகள் ஆகுகின்றார்கள். ஒரு மாலையில் முதலில் குஞ்சமும் அதன் பின்னர் இரட்டை மணிகளும் உள்ளன. அது இல்லறப்பாதையை குறிக்கின்றது. இல்லறப்பாதை பிரம்மாவுடனும் சரஸ்வதியுடனும் குழந்தைகளுடனும் ஆரம்பமாகுகின்றது. அவர்களே பின்னர் தேவர்கள் ஆகுபவர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் முதலாம் அவர்கள். அவர்களுக்கு மேல் சிவ பாபாவை குறிக்கும் குஞ்சம் மலர் உள்ளது. மாலையின் மணிகளை உருட்டிய பின்னர் மக்கள் குஞ்சத்தை மலரை வழிபடுகின்றார்கள். மறுபிறவி எடுக்காத சிவ பாபாவே குஞ்சம் மலர் ஆவார். அவர் இவரினுள் பிரவேசிக்கின்றார். அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவரின் ஆத்மா இவருக்கே உரியது. இவர் தனது சரீரத்தின் ஜீவனோபாயத்திற்கு தேவையானதை தொடர்ந்தும் செய்கின்றார். ஆனால் உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டியது அந்த ஒரேயொருவரின் கடமையாகும். ஒருவரின் மனைவியோ அல்லது தந்தையோ மரணிக்கும் பொழுது அந்த ஆத்மா ஒரு பிராமண புரோகிதரின் சரீரத்தினுள் வரவழைக்கப்படுகின்றார். ஆரம்ப நாட்களில் அந்த ஆத்மா வருவதுண்டு. எவ்வாறாயினும் அந்த ஆத்மா அச்சரீரத்தை விட்டு வருவதில்லை. அது நாடகத்தில் முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. அந்த ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை எடுத்தார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் முழுவதையும் பெறுகின்றீர்கள். ஆகையால் ஒருவர் மரணிக்கும் பொழுது நீங்கள் எதனையிட்டும் கவலைப்படுவதில்லை. உங்கள் தாயே மரணித்தாலும் நீங்கள் அல்வா உண்ணுகின்றீர்கள். அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு சென்ற புத்திரி ஒருவர் சாந்தாபென் அவர்களிடம் வினவினார், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? அந்த ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை பெற்றிருப்பார். நீங்கள் அழுவதால் அந்த ஆத்மா திரும்பி வரப்போவதில்லை. பாக்யசாலிகள் அழுவதில்லை. அவ்வாறு கூறி அவர் அனைவரது அழுகையையும் நிறுத்தி அவர்களுக்கு விளங்கப்படுத்த ஆரம்பித்தார். இவ்வாறாக பல புத்திரிகள் விளங்கப்படுத்துகின்றார்கள், இப்பொழுது அழுவதை நிறுத்துங்கள். போலி பிராமணர்களுக்கு படைக்காதீர்கள். நான் உண்மையான பிராமணர்களை இங்கு அழைத்து வருகின்றேன். பின்னர் அவர்கள் இந்த ஞானத்தை செவிமடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அத்துடன் அவர் கூறுவது சரியென அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இந்த ஞானத்தை செவிமடுப்பதால் அவர்கள் அமைதி நிறைந்தவர்கள் ஆகுகின்றார்கள். மக்கள் பாகவதத்தை 7 நாட்களுக்கு வாசித்த பொழுதும் அவர்களின் துன்பம் அகற்றப்படுவதில்லை. எவ்வாறாயினும் புத்திரிகளாகிய உங்களால் அனைவரது துன்பத்தையும் அகற்ற முடியும். அழவேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த நாடகம் முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. அவரவர் தனது சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும். எச்சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் அதிகளவு அலைந்து திரிந்து தேடிய எல்லையற்ற தந்தையையும் ஆசிரியரையும் குருவையும் கண்டு கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது அப்பால் பிரம்ம தத்துவத்தில் வாழும் பரமாத்மாவாகிய பரம தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? தந்தை மாத்திரமே சந்தோஷ ஆஸ்தியை கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையை மறக்கும் பொழுதே அழுகின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஓ, நாங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றோம். நாங்கள் அதன் பின்னர் 21 தலைமுறைகளுக்கு அழவேண்டியதில்லை. 21 தலைமுறை என்றால் ஒவ்வொரு பிறவியிலும் வயோதிப வயதை அடையும் வரைக்கும் உள்ள காலமாகும். அங்கு என்றுமே அக்கால மரணம் இருக்க மாட்டாது என்பதே இதன் அர்த்தமாகும். எனவே உங்களுக்குள் அதிகளவு மறைமுகமான சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் மாயையை வெற்றி கொண்டு உலகையும் வெற்றி கொள்பவர்கள் ஆகுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆயுதங்கள் போன்றவற்றிற்கான கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் சிவசக்திகள். உங்களிடம் ஞான வாளும் ஞான அம்பும் உள்ளன. பக்தி மார்க்கத்துக்குரிய மக்கள் தேவியரை பௌதீக அம்புகளுடனும் திரிசூலத்துடனும் சித்தரித்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் விக்காரத்தை ஞானவாளினால் வெற்றி கொள்ள வேண்டும். தேவியர் வன்முறையில் ஈடுபடுபவர்களாக இருக்க முடியாது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. சாதுக்கள் புனிதர்கள் போன்றோர் துறவர பாதைக்கு உரியவர்கள். அவர்களுக்கு இல்லற பாதையில் நம்பிக்கை இல்லை. நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் பழைய சரீரத்தையும் துறக்கின்றீர்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தின் சமஸ்காரங்களை உங்களுடன் எடுத்து செல்வதால் அதற்கேற்ப புதிய உலகில் பிறப்பெடுக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் பிறப்பெடுப்பீர்களாயின் உங்கள் சமஸ்காரங்கள் உங்களை ஒரு நல்ல குடும்பத்திற்கு, அதாவது ஓர் அரசருக்கோ அல்லது சமய பற்றுள்ள குடும்பத்திற்கோ அழைத்து செல்லும். நீங்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். உங்களை ஓர் தேவி என அவர்கள் கூறுவார்கள். மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை அதிகளவில் பாடுகின்றார்கள். அவர் தனது குழந்தை பருவத்தில் வெண்ணையை திருடியதாகவும் மண்பானையை உடைத்ததாகவும் அவர் அதை இதை செய்தார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அவர்கள் அவர் மீது பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளார்கள். அச்சா, அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நீல நிறத்தில் காட்டியிருப்பது ஏன்? அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் அழகாக இருப்பார். சரீரம் தொடர்ந்தும் மாறுகின்றது, பெயரும் மாறுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணரே சத்திய யுகத்தின் முதல் இளவரசர் ஆவார். அவ்வாறாயின் அவரை ஏன் அவர்கள் நீல நிறத்தில் காட்டுகின்றார்கள்? எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. எவரையும் பாம்புகள் கடித்து நீல நிறமாக்குவதற்கு அங்கே பாம்புகள் போன்றன இருக்க மாட்டாது. இங்கே எவராவது நஞ்சை அருந்தும் பொழுது அவர் நீல நிறமாக ஆகுகின்றார். அங்கே அத்தகைய விஷயங்கள் இடம்பெற முடியாது. நீங்கள் இப்பொழுது தேவ சமுதாயத்தில் ஒருவராக ஆகப் போகின்றீர்கள். இந்த பிராமண சமுதாயத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. முதலாவதாக தந்தை பிராமணர்களாகிய உங்களை பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். பிரஜாபிதா இறந்தால் அவரின் மக்களும் பலர் இருப்பார்கள். சரஸ்வதி பிரம்மாவின் புத்திரி என கூறப்பட்டுள்ளது. சரஸ்வதி அவரின் மனைவி அல்ல. எவருக்கும் இது தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பு வாய்வழியாக மாத்திரமே இடம்பெறுகின்றது. இங்கே மனைவி என்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தை இவருக்குள் பிரவேசித்து கூறுகின்றார், நீங்கள் எனது குழந்தைகள். நான் இவருக்கு பிரம்மா என பெயரிட்டுள்ளேன். அவரது குழந்தைகளாகிய அனைவரது பெயர்களும் மாற்றப்பட்டன. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மாயையை வெற்றி கொள்கின்றீர்கள். இதுவே வெற்றி தோல்வி நிறைந்த விளையாட்டு என அழைக்கப்படுகின்றது. தந்தை உங்களை அத்தகைய மலிவான பேரத்தையே பேச செய்கின்றார். இருப்பினும் மாயை உங்களை தோற்கடித்து உங்களை ஓட செய்கின்றாள். மாயையின் ஐந்து விக்காரங்களே உங்களை தோற்கடிக்கின்றன. ஐந்து விக்காரங்களும் உள்ளவர்கள் அசுர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். மக்கள் ஆலயங்களில் தேவியரின் விக்கிரகங்களின் முன்னிலையில் சென்று அவர்களின் புகழை பாடுகின்றார்கள். நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்தீர்கள். அதன் பின்னர் 63 பிறவிகளுக்கு பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். ஆனால் ராவணன் உங்களை பூஜிப்பவர்கள் ஆக்குகின்றான். இவ்விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை எந்த சமய நூலையும் கற்கவில்லை. அவர் ஞான கடல் ஆவார். அவர் உலக சர்வ சக்திவான். சர்வ சக்திவான் என்றால் சகல சக்திகளும் நிறைந்தவர் என்று அர்த்தமாகும். தந்தை கூறுகின்றார், எனக்கு வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தும் தெரியும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்களாகும். எனக்கு அவ்விஷயங்கள் அனைத்தும் தெரியும். நீங்கள் துவாபர யுகத்திலே பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் வழிபாடு இடம்பெறுவதில்லை. அது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களின் வம்சமாகும். அதன் பின்னர் பூஜிப்பவர்களின் வம்சம் உள்ளது. இந்நேரத்தில் அனைவருமே பூஜிப்பவர்கள் ஆவார்கள். எவருக்கும் இவ்விஷயங்கள் தெரியாது. தந்தை வந்து உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களையும் பூஜிப்பவர்களையும் பற்றிய நாடகம் உங்களை அடிப்படையாக கொண்டதே ஆகும். மக்கள் இந்து சமயத்தை பற்றி பேசுகின்றார்கள். உண்மையில் பாரதத்தில் ஆதி சனாதன தேவ தேவியரின் தர்மமே இருந்தது. இந்து சமயம் இருக்கவில்லை. பல விஷயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இக்கல்வி ஒரு வினாடிக்கானதாகும். இருப்பினும் அதற்கு நீண்ட காலம் எடுத்துள்ளது. ஒரு சமுத்திரத்தை மையாக்கினாலும் காட்டை எழுதுகோள்களாக ஆக்கினாலும் இந்த ஞானத்திற்கு ஒரு முடிவு இருக்க முடியாது என கூறப்படுகின்றது. நான் இறுதி வரை உங்களுக்கு இந்த ஞானத்தை தொடர்ந்தும் கூறுவேன். இதனை கொண்டு நீங்கள் எத்தனை புத்தகங்களை தயாரிப்பீர்கள்? ஆரம்ப காலத்தில் பாபா அதிகாலையில் விழித்தெழுந்து எழுதுவார். பின்னர் மம்மா அதனை வாசிப்பார். அப்பொழுதிலிருந்து அவை அச்சடிக்கப்படுகின்றன. அதிகளவு தாள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கீதை சின்னஞ்சிறியதாகும். அவர்கள் கீதையை ஒரு பேழையாக கூட செய்கின்றார்கள். கீதை அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அவர்கள் ஞானத்தை அருள்பவரான கீதையின் கடவுளை மறந்துவிட்டார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. விக்காரங்களை இந்த ஞான வாளினால் வெற்றி கொள்ளுங்கள். இந்த ஞான சமஸ்காரங்களினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். பழைய உலகத்தையும் உங்கள் பழைய சரீரத்தையும் துறந்துவிடுங்கள். 2. பாக்யசாலிகளாக இருக்கின்ற சந்தோஷத்தை பேணுங்கள். எதனையிட்டும் கவலைப்படாதீர்கள். ஒருவர் தனது சரீரத்தை நீங்கி செல்லும் பொழுது கூட துன்பக் கண்ணீர் சிந்தாதீர்கள். ஆசீர்வாதம். உங்கள் கட்டுப்படுத்தும் சக்தியினால் ஒரு வினாடிக்கான பரீட்சையில் சித்தியடைந்து சிறப்பு சித்தி எய்துபவர் ஆகுவீர்களாக. ஒரு கணம் உங்கள் சரீரத்திற்கு வாருங்கள். அடுத்த கணம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அவ்யக்த ஸ்திதியில் ஸ்திரமாகுங்கள். எந்தளவிற்கு அதிகளவு குழப்பங்கள் உள்ளனவோ அந்தளவிற்கு உங்கள் ஸ்திதி அதற்கு சமமாக அமைதியாக இருக்கட்டும். இதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற சக்தி உங்களுக்கு தேவையாகும். ஒரு வினாடியில் விரிவாக்கத்திலிருந்து சாராம்சத்திற்கும் ஒரு வினாடியில் சாராம்சத்திலிருந்து விரிவாக்கத்திற்கும் செல்லுங்கள். அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர்களாலேயே உலகை கட்டுப்படுத்த முடியும். இந்த பயிற்சியே ஒரு வினாடிக்கான இறுதி பரீட்சையில் நீங்கள் சிறப்பு சித்தியடைய உங்களுக்கு உதவும். ஸ்லோகம். ஓய்வு ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்வதுடன் ஏனையோரையும் அனுபவம் செய்ய நீங்கள் உதவும் போது அனைத்து குழந்தைத்தன விளையாட்டுகளும் முடிவடையும். அவ்யக்த சமிக்கை. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி மற்றும் விதேகி. சரீரமற்றவர் ஆகுவதில் அர்ஜுனா முன்னெடுப்பவர் ஆகுங்கள். அர்ஜுனாவின் சிறப்பியல்பு சதா புள்ளி வடிவத்தின் ஸ்வரூபமாக இருந்து வெற்றியாளர் ஆகுவதாகும். பற்றை வென்றவர்களும் நினைவு ஸ்வரூபமாக உள்ளவர்களும் அர்ஜுனா ஆவார்கள். அர்ஜுனா இந்த கீதை ஞானத்தை சதா செவிமடுத்து அதனை கடைபவர் ஆவார். அனைவருமே இவ்வாறாக சரீரமற்றவராகி மரணித்து வாழ வேண்டும். அத்தகைய ஆர்வமின்மையின் எல்லையற்ற மனோபாவத்தை கொண்டிருப்பவர்களே அர்ஜுனா ஆவார்கள். ஓம் சாந்தி.